இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் சிலுவையில் மரித்ததை இன்றைக்கு காலை நேரத்திலும் நாம் லைவ் ஸ்ட்ரீமில் நாம் தியானித்தோம். இந்த மாலை நேரத்திலும் கூட அதை தொடர்ந்து நடந்த சம்பவங்களை நாம் பார்க்க போகிறோம். நாளை தினத்திலும் மாலை 7 மணிக்கு இதேபோல் லைவ் ஸ்ட்ரீம் இருக்கும். அதை தொடர்ந்து நடக்கிற காரியங்களை நாம் தொடர்ந்து பார்ப்போம். பின்பு ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணியிலிருந்து 10:30 வரையிலும் இருக்கிற லைவ் ஸ்ட்ரீமில் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். இப்பொழுதும் இந்த நாளிலும் நாம் நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளுகிற வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 19:38 42 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 19:38 வரையிலும் உள்ள வேத வசனங்கள். இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனமாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவினிடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான். ஆரம்பத்தில் ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளிலே சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும் அந்த தோட்டத்தில் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. யூதருடைய ஆயத்த நாளாய் இருந்தபடியினாலும் அந்த கல்லறை சமீபமாய் இருந்தபடியினாலும் அவ்விடத்திலே இயேசுவை வைத்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை இன்றைக்கு காலையிலே நாம் தியானித்தோம். இப்பொழுதும் அந்த மரணத்திற்கு பிறகு நடந்த அடுத்த சம்பவம் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் அடக்கம் செய்யப்படுதல். இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீஷர்கள் இருந்தார்கள். அவர்களில் ஒருவன் யூதாஸ் காட்டிக் கொடுக்கிறவனாக மாறி அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்ட போது அவன் குற்ற மனசாட்சியோடு அவன் போய் நான்று கொண்டு செத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. மற்ற 11 சீஷர்கள் இப்பொழுதும் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கி ஊழியம் செய்த அநேக ஜனங்களும் இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, அவரை பெற்ற தாய், உடன் பிறந்த 4 தம்பிகள் மற்றும் அவரால் நன்மை பெற்ற ஜனங்கள் பல ஆயிரங்கள், அவர்கள் எல்லாரும் அந்த இடத்தில் இருந்தார்கள். ஆனாலும் அவருடைய மரணத்திற்கு பின்பு ஒருவரும் அந்த சரீரத்தை போய் வாங்குவதற்கு முன் வரவில்லை. 11 சீஷர்களும் ஓடி ஒளிந்து விட்டார்கள். பெற்ற தாயும் அந்த சரீரத்தை, தன் மகனுடைய சரீரத்தை வாங்க முன் வரவில்லை. உடன் பிறந்த 4 தம்பிகள் இருந்தார்கள். அவர்களும் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை வாங்கவில்லை. அந்த சரீரத்தை அரிமத்தியா என்ற ஊரை சேர்ந்த யோசேப்பு என்கிற ஒரு மனுஷன் தைரியமாய் போய் பிலாத்துவினிடத்தில் கேட்டானாம். கேட்டு அந்த சரீரத்தை வாங்கி அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்திற்கு அருகே ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தில் ஒரு கல்லறையும் இருந்தது. அங்கே கொண்டு போய் அவருடைய சரீரத்தை அடக்கம் பண்ணினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அப்படி அடக்கம் பண்ணுவதற்கான அந்த முயற்சி எடுத்து அவருடைய சரீரத்தை வாங்கும் பொழுது அவனோடு வேறு ஒரு மனுஷன் இணைந்து கொண்டான். அவன் பெயர் நிக்கோதேமு. இந்த நிக்கோதேமு என்பவன் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்கு யோசேப்பு அந்த சரீரத்தை வாங்கின உடனே அவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்து அவர்கள் இயேசுவின் சரீரத்தை அவர்கள் 2 பேருமே எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அடக்கம் பண்ணியிருக்காங்க. இயேசு கிறிஸ்துவை அவருடைய ஊழியத்து நாட்களில் பல ஆயிரம் ஜனங்கள் அவரோடு கூட இருந்தார்கள். அவர் ஐந்து அப்பத்தையும் ரெண்டு மீன்களையும் எடுத்து பங்கிட்ட பொழுது சாப்பிட்ட புருஷர்கள் மாத்திரம் 5000, ஏறக்குறைய 20,000 ஜனங்கள் இருந்திருக்கிறாங்க. அவருடைய ஊழியத்தின் நாட்களிலே பல ஆயிரமான ஜனங்கள் அவரை தேடி வந்தார்கள். லூக்கா 12 அதிகாரத்தில் பார்த்தால் அநேகமாயிரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வசனத்தில் அநேகமாயிரம் ஜனங்கள் அவரை பின்பற்றி வந்தார்கள். ஆனால் இப்படி ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவரை பின்பற்றி அவரிடத்தில் நன்மை பெற்றிருந்தாலும், நான் சில 2 நாட்களுக்கு முன்பாக சொன்னேன், அவர் எருசலேமுக்கு வரும்பொழுது ஏராளமான ஜனங்கள் கழுதையின் மேல் அவரை ஏற்றி பவனி வந்தார்கள், அவரை துதித்து கொண்டு வந்தார்கள். அந்த கூட்டம் ஒருத்தர் கூட வரல அடக்கம் பண்ணுறதுக்கு. அவருடைய சரீரத்தை வாங்குவதற்கு அந்த கூட்டத்தில் ஒருவருக்கும் தைரியம் இல்லை. அவருடைய 11 சீஷர்கள் அவர்களுக்கும் எங்களுடைய ஆண்டவர் அவர் என்று சொல்லி அவருடைய சரீரத்தை பிலாத்தினிடத்தில் கேட்க தைரியம் இல்லை. பெற்ற தாயும் வரவில்லை, உடன் பிறந்த தம்பிகளும் வரவில்லை. ஆனால் இதுவரையிலும் அறியப்படாதிருந்த ஒரு மனுஷன், அரிமத்தியா ஓரானாகிய யோசேப்பு, இதுவரையிலும் அவனை குறித்து எங்கும் பைபிளில் எழுதப்படலை. அவன் திடீரென்று வருகிறான். வந்தவன் நேராக பிலாத்துவினிடத்தில் போய் அந்த சரீரம் வேண்டும் என்று உரிமையோடு கேட்கிறான். தன் உயிரை பணயம் வைத்தவன் கேட்கிறான். அவனுக்கு மறுப்பு கொடுக்கப்படவில்லை, அவன் மிரட்டப்படவில்லை, அல்லது அவன் கொலை செய்யப்படவில்லை. அவனுக்கு கேட்டது போலவே இயேசு கிறிஸ்துவின் சரீரம் சிலுவையிலிருந்து இறக்கி அவன் கரத்தில் கொடுக்கப்பட்டு விட்டது. அதை அவன் அடக்கம் பண்ணுவதற்கு எடுக்கும் முயற்சியின் போது அங்கே நிக்கோதோமு என்கிற மனுஷனும் அவனோடு இணைந்து கொண்டு அவருடைய சரீரத்தை அடங்கப்படினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த யோசேப்பினுடைய ஒரு காரியத்தையும், பின்பு இங்கே இருக்கிற நிக்கோதேமுனுடைய ஒரு காரியத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் இந்த கல்லறை குறித்து ஒரு வார்த்தை நான் சொல்லுகிறேன். 27 அதிகாரத்திலே 57 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். சாயங்காலமான பொழுது இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த யோசேப்பு என்னும் பேர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டான். யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து துய்யதான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி தான் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து விட்டு போனான் என்று வேதம் சொல்லுகிறது. யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து துய்யதான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி தான் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்தான். இந்த யோசேப்பு தான் மரிக்கு முன்பதாகவே தனக்கென்று ஒரு தோட்டத்தை அந்த இடத்தில் வைத்திருக்கிறான். அந்த தோட்டத்தில் ஒரு கல்லறை, தான் மரித்த பின்பு அடக்கம் பண்ணுவதற்கென்று ஒரு கல்லறையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தான். தன்னுடைய கல்லறை என்று பார்க்கிறோம். அவன் மரித்த பிறகு அவனுடைய சரீரம் வைக்கப்படுவதற்கென்று அவன் மரிப்பதற்கு முன்பதாகவே அந்த கல்லறையை அவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தான். கண்மலையில் வெட்டப்பட்ட ஒரு கல்லறை. இவனை ஒரு ஐஸ்வர்யவான் என்று வேதம் சொல்லுகிறது. பெரிய பணக்காரன் இந்த யோசேப்பு. அதனாலதான் அந்த பகுதியிலே, அந்த கொல்கத்தா பக்கத்தில், அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தின் பக்கத்தில் அவனுக்கு ஒரு தோட்டமே இருந்திருக்கிறது. இன்னைக்குதான் அதனாலதான் இன்றைக்கு அவரோட கல்லறை என்கிறது கிறிஸ்தவர்கள் கல்லறை தோட்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதனுடைய காரியமே இதுதான். கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் சொல்லுவாங்க கல்லறைன்னு, சாதாரணமா சொல்ல மாட்டேன், கல்லறை தோட்டம். அதுதான் இங்கிருந்து தான் வந்தது அது. அப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறான். அந்த தோட்டத்திலே ஒரு கல்லறையை தனக்கென்று அவன் ஆயத்தப்படுத்தி இருந்தான். இப்பொழுது இயேசு கிறிஸ்து மரித்தார் என்ற உடனே அவன் அவ்வளவு பெரிய பணக்காரன், தனக்கென்று ஒரு தோட்டத்தையும் கல்லறையும் வைத்திருந்தவன் தன்னுடைய கல்லறையை, தான் அடக்கம் பண்ண வேண்டிய கல்லறை, தனக்கென்று அவன் வாங்கி வைத்திருந்த அந்த கல்லறையிலே இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை கொண்டு போய் அவன் அடக்கம் செய்து விட்டான். இன்றளவும் அந்த கல்லறை உலக பிரசித்தி பெற்றதாய் மாறிவிட்டது. இன்றளவும் உலகத்தில் எல்லா தேசங்களிலிருந்தும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த கல்லறை என்று சொல்லி அந்த கல்லறையை இன்றைக்கு ஜனங்கள் போய் பார்க்கிறார்கள். ஒருவேளை யோசேப்பு அங்கே அடக்கம் பண்ணி இருந்தால் அது அன்னைக்கே மறக்கப்பட்டு போயிருக்கும். ஆனால் அந்த இடத்தை அவன் இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணுவதற்கு அவன் கொடுத்து விட்டபடியினால் இன்றளவும் அந்த யோசேப்பினுடைய கல்லறை உலக பிரசித்தி பெற்றதாய் அநேக ஜனங்கள் உலகத்திலிருந்து போய் அந்த கல்லறையை பார்க்கும்படியான ஒரு இடமாக அது மாறிவிட்டது. கர்த்தருடைய உயிர் தேடுதலின் வல்லமை விளங்கின ஒரு அற்புதமான ஒரு இடமாக இன்றென்றும் பேசப்படுகிறதான ஒரு இடமாக அது மாறிவிட்டது. சரி, போகட்டும். இப்பொழுது நாம் கவனிக்கிற விஷயம் வேறு. இந்த யோசேப்பை நாம் யோவான் 19 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது இவனை குறித்த சில குறிப்புகள் இருக்கிறது. இவனையும் நிக்கதையும் இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். நான் மறுபடியும் யோவான் 19:38 வாசிக்கிறேன். இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனுமாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்து கொண்டு போகும்படி பிலாத்தினிடத்தில் உத்தரவு கேட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த யோசேப்பு எப்படிப்பட்டவன் என்றால் யூதருக்கு பயந்தவன். அந்த நாட்களில் யூத ஜனங்கள் கிறிஸ்துவை ஒருவன் பின்பற்றினால் அவர்களை மிரட்டினார்கள், அவர்களை பகைத்தார்கள், ஜெப ஆலயத்திற்கு புறம்பாக்கி விடுவோம் என்று அவர்களை மிரட்டினார்கள். ஆகையினாலே ஒரு சிலர் இயேசு கிறிஸ்துவை வெளியரங்கமாய் பின்பற்ற பயந்து யூதர்களுக்கு பயந்ததினாலே இரகசியமாய் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அன்பு வைத்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு கவனித்திருக்கிறாங்க. இவன் ஒரு பெரிய பணக்காரன், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மேல் இவனுக்கு விசுவாசம் உண்டு. அதே நேரத்தில் யூதர்களை குறித்த ஒரு பயமும் இவனுக்கு இருந்திருக்கிறது. அந்த பயத்தின் நிமித்தம் இவன் ஒரு அந்தரங்க சீஷன் என்று வேதம் சொல்லுகிறது. இதுவரையிலும் அவன் அந்தரங்கத்தில் இருந்தான், தன்னை வெளியிலே காட்டிக்கொள்ளவில்லை. தான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் என்கிறதை அவன் காட்டிக்கொள்ளவில்லை. அப்படி காண்பித்தால் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து வரலாம், அல்லது தான் ஜெப ஆலயத்திற்கு புறம்பாக்கப்படலாம். இதையெல்லாம் உணர்ந்து இவன் அந்தரங்க சீஷனாய் இருந்திருக்கிறான். இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது இதுவரையிலும் அந்தரங்க சீஷனாய் இருந்தவன், இதுவரையிலும் திரை மறைவில இருந்தவன், தன்னை வெளிக்காட்டி கொள்ளாமல் பயந்து வாழ்ந்தவன், இப்பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தவுடனே அதற்கு முன்பாக தைரியமாய் உடனிருந்தவர்கள் எல்லாரும் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். அந்தரங்கத்தில் இருந்தவன் வெளியே வந்து விட்டான். இதரும் ஆச்சரியம். அதுவரையிலும் வெளியரங்கமாய் இயேசுவோடு இருந்தவர்கள் அந்தரங்கத்திற்கு போய்விட்டார்கள். அதுவரையிலும் அந்தரங்கத்தில் இருந்தவன் வெளியரங்கமாய், இதுதான் அற்புதமான விஷயம். வெளியரங்கமாய் கூட இருந்த சீஷர்கள் காணப்படவில்லை, வெளியரங்கமாய் கூட இருந்த தாய் உடன் பிறந்த தம்பிகள் காணப்படவில்லை, வெளியரங்கமாய் அவரோடு கூட கூட்டங்களிலே பங்கு பெற்றவர்கள், அற்புதங்களை பெற்றவர்கள், அவரோடு எருசலேமுக்கு பவனி வந்தவர்கள் காணப்படவில்லை, வெளியரங்கமாய் அவர் கொடுத்த அப்பத்தை புசித்தவர்கள், அற்புதங்களை பெற்றவர்கள் காணப்படவில்லை. ஆனால் அந்தரங்கத்தில் இருந்தவன் ஒரு நாள் வந்தது, அவன் வெளியரங்கமாய் வந்துவிட்டான். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒரு நபராக இருக்கலாம். ஆனால் நீங்கள் விசுவாசிக்கிற ஒரு நபராக இருந்தாலும் இந்த யோசேப்பை போல நீங்கள் அந்தரங்கத்தில் ஆண்டவரை பின்பற்றுகிறவராக யாரோ ஒருவருக்கு பயந்து, சமுதாயத்திற்கு பயந்து, சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு பயந்து, உறவினர்களுக்கு பயந்து, உங்களை சார்ந்திருக்கிறதான ஒரு கூட்ட ஜனங்களுக்கு பயந்து வெளியரங்கமாய் கிறிஸ்துவை பின்பற்ற தயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு நபராக நீங்கள் இருக்கலாம். உங்களுக்கு நான் முதலாவது சொல்லுகிறேன், உங்கள் அந்தரங்கத்திலிருந்து நீங்கள் இன்றைக்கு வெளியே வர வேண்டும். யாருக்கு பயந்து நீங்கள் இயேசு கிறிஸ்துவை வெளியரங்கமாய் பின்பற்ற முடியாதபடிக்கு நீங்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறீர்கள்? யாருக்கு பயந்து இன்னும் வெளிப்படையாய் கிறிஸ்துவை அறிக்கை செய்யாத ஒரு நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? யாருக்கு பயந்து இன்னும் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? யாருக்கு பயந்து இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? யாருக்கு பயந்து தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் கர்த்தரை பின்பற்ற முடியாமல் ஒளிந்து கொண்டிருக்கிறீர்கள்? யாருக்கு பயந்து நீங்கள் கர்த்தரை வாஞ்சையோடு ஜெபத்தில் தேடாதபடி இருக்கிறீர்கள்? யாருக்கு பயந்து வெளியரங்கமாய் வேதத்தில் கையில் எடுக்க நீங்கள் தயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் வெட்கப்பட்டுக் கொண்டிருக்கிற நபராய் இருக்கலாம், பயந்து கொண்டிருக்கிற நபராய் இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு பின்பு மறைந்திருந்த யோசேப்பு, அந்தரங்க சீஷனாய் இருந்த யோசேப்பு வெளியே வந்து விட்டான். நீங்கள் வெளியே வர வேண்டும். அதுவரையிலும் மறைந்திருந்தவன் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் சம்பவித்த அன்றைக்கு வெளியே வந்து விட்டான். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இன்னமும் வெளியே வராத நபராய் இருந்தால் இன்றைக்கு உங்கள் அந்தரங்கத்திலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும். எந்த மனிதர் என்ன பேசினாலும் அதை குறித்து யோசிக்க கூடாது. யார் பரியாசம் பண்ணினாலும் அதை குறித்து யோசிக்க கூடாது. யார் அதை குறித்து என்ன தடை சொன்னாலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படிவதற்கும் ஆண்டவருக்காய் வாழ்வதற்கும் துணிந்து வெளியே வர வேண்டும். அதுதான் யோசேப்பினுடைய வாழ்க்கை நமக்கு கொடுக்கிற ஒரு சாட்சி. இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணுகிற மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அவருடைய உடன் பிறந்த தம்பிகளுக்கு கிடைக்கவில்லை, பெற்ற தாய்க்கு கிடைக்கவில்லை, கூட இருந்த சீஷர்களுக்கு கிடைக்கவில்லை, அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றதான நபர்களுக்கு கிடைக்கவில்லை. அந்தரங்கத்தில் மறைந்திருந்த ஒரு யோசேப்புக்கு அவருடைய சரீரத்தை எடுத்து அடக்கம் பண்ணுகிற மிகப்பெரிய ஒரு பாக்கியம் கிடைத்தது. வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா சிலருடைய காரியங்கள் வந்து ஒரு சுவிசேஷத்தில் வரும், ஏதாவது ஒரு சுவிசேஷத்தில் மட்டும் வரும். உதாரணத்துக்கு எடுத்துட்டே காணா ஒரு கல்யாணம் எடுத்துட்டீங்கன்னா அது யோவான் சுவிசேஷத்தில் மட்டும்தான் இருக்கும். சில சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு சுவிசேஷத்தில் வரும். சில சம்பவங்கள் சிலருடைய காரியம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சுவிசேஷத்தில் வரும். ஆனால் இந்த யோசேப்புடைய காரியம் நான்கு சுவிசேஷத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. இது போல ஒரு நான்கு சுவிசேஷத்திலும் குறிப்பிடப்படுகிற ஒரு நபர் யார் என்றால் இந்த யோசேப்பு மாத்திரம்தான். மற்ற எத்தனையோ கேரக்டர்ஸ் பைபிள் இருக்கிறாங்க, நான்கு சுவிசேஷத்திலும் அவருடைய வாழ்க்கை குறிப்பிட்டிருக்காது. ஆனால் இந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பினுடைய காரியம் நான்கு சுவிசேஷத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப நான்கு சுவிசேஷத்தை எடுத்து காட்டது எனக்கு நேரம் கிடையாது, ஆனால் சொல்ல வேண்டிய ஒரு சிறு காரியத்தை மாத்திரம் சொல்லுகிறேன். அந்தரங்கத்தில் இருந்தவன் வெளியரங்கமாய் துணிந்து வந்து விட்டான். தன் ஜீவனை பணையம் வைத்து இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை வாங்க துணிந்து விட்டான். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை போய் கேட்கிறது எவ்வளவு ஆபத்தானது என்று அவனுக்கு தெரியும். அவரை நேசிக்கிறேன் என்பதற்கு அது அடையாளமாகிவிடும். இது நிமித்தம் அவனுடைய உயிருக்கு ஆபத்து வந்துவிடும். இவன் தானே இயேசுவின் சரீரத்தை அடக்க பண்ணினான் என்று சொல்லி யூதர்கள் அவனை கொலை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் துணிந்து விட்டான். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை தன் ஜீவனை பணையம் வைத்து அவன் பெற்றுக்கொண்டான் என்றால் அதனுடைய காரியம் என்ன? தன் ஜீவனை போனாலும் பரவாயில்லை, இனி நான் இயேசுவுக்காக வாழப்போகிறேன் என்று தீர்மானம் எடுத்து விட்டான். இன்றைக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்காய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், யாருக்கும் நீங்கள் பயந்து கொண்டு அந்தரங்க சீஷர்களாய் இருக்கிறீர்கள் என்றால் இன்றைக்கு உங்கள் அந்தரங்க நிலைமையில் வெளியே நீங்கள் வர வேண்டும். ஆண்டவருக்காக ஜீவனையும் கொடுக்க துணிந்தவன் ஒரு யோசேப்பு. இன்றைக்கு நாம் எதை நாம கொடுக்கிறதுக்கு பயப்படுகிறோம்? நாலு பேர் ஏதாவது பேசிடுவாங்கன்னு பயப்படுறீங்களா? நீங்க பக்தி உள்ளவர்களா இருந்தா எல்லாம் கிண்டல் அடிப்பாங்கன்னு பயப்படுகிறீர்களா? கிண்டல் பண்ணட்டும், கிண்டல் பண்ணுகிறவர்கள் அது அவங்களுடைய காரியம். ஆனால் நம்முடைய பக்தி ஆண்டவருக்கு முன்பாய் காணப்பட வேண்டும். ஆண்டவருக்கு முன்பாய் வெளியரங்கமாய் இருக்க வேண்டும். ஆண்டவரை துதிக்கிறதில் வெட்கம் இருக்கக்கூடாது. ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதில் வெட்கப்படக்கூடாது. ஆண்டவருக்காய் வாழ்வதிலே வெட்கப்படக்கூடாது. ஆண்டவரை குறித்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறதில் வெட்கப்படக்கூடாது. ஆண்டவரை குறித்து நாம் எந்த இடத்திலும் தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கு பேசுவதற்கு வெட்கப்படக்கூடாது. நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்பது ஒரு மகிமைக்குரிய காரியம், பெருமைப்பட வேண்டிய விஷயம், கனத்துக்குரிய விஷயம். இது வெட்கப்பட வேண்டிய விஷயம் அல்ல. நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், கர்த்தரை பின்பற்றுகிறேன் என்று சொல்வது கனத்திற்குரிய காரியம், பெருமைப்பட வேண்டிய விஷயம், வெட்கப்பட வேண்டிய விஷயம் அல்ல. உங்கள் அந்தரங்கத்திலிருந்து வெளியே வாருங்கள். ஆண்டவர் இன்றைக்கு இந்த யோசேப்பின் வாழ்க்கை வைத்து சொல்லுகிறார், உன் அந்தரங்கத்தில் இருக்கிறது போதும், வெளியே வா. கிறிஸ்து மரித்து விட்டார், உங்களுக்காக ஜீவனை கொடுத்து விட்டார். இன்னமும் நீங்கள் ஒளிந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் சரியான பாதையில் இல்லை. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ஜீவனையே கொடுத்திருக்க நீங்கள் அவரை குறித்து வெட்கப்படுவீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், உங்களை நீங்கள் சரிப்படுத்த வேண்டும். ஆண்டவர் அந்தரங்கத்தில் இருக்கிறவர்களை வெளியே வாருங்கள் என்று கூப்பிடுகிறார். சரி, இந்த இடத்தில் யோசேப்பை குறித்து நான் சொன்ன நாலு சுவிசேஷத்தில் இருக்கு, ஆனா ஒண்ணு மட்டும் தான் இப்ப நம்ம முக்கியமா பார்த்தோம். இப்ப இந்த நிக்கேதமுவை குறித்தும் சில விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்வோம், யோவான் எழுதின சுவிசேஷம். இந்த நிக்கேதமுவை குறித்து இந்த யோவான் மாத்திரம் தான் எழுதியிருக்கார். மற்ற மூன்று சுவிசேஷத்திலும் நிக்கேதமுவை குறித்து ஒரு வார்த்தையும் கிடையாது. யோவான் சுவிசேஷத்திலே மாத்திரம்தான் இந்த நிக்கேதமுவை குறித்து இருக்கிறது. அவரை குறித்து ஒரு மூன்றே மூன்று குறிப்புகள், அதை மட்டும் இப்ப நம்ம பார்க்க போறோம். முதல் குறிப்பு, யோவான் எழுதின சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களை நான் வாசிக்கிறேன். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கேதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ரா காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம், ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். அடுத்த வசனத்தை சேர்த்து வாசிக்கிறேன். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த நிக்கதேமு யார்? இவன் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்கு யோசேப்போடு இணைந்து கொண்டவன். 100 தாத்தல் வெள்ளை போளமும் கரிய போளமும் கொண்டு வந்து அவருடைய சரீரத்திலே சேர்த்து கட்டி அடக்கம் பண்ணுவதற்கு துணையாய் நின்றவன் இந்த நிக்கதேமு. இவன் யார்? இவன் யூதருக்குள்ளே ஒரு அதிகாரி. அடுத்தது பார்க்கும் பொழுது இவன் பரிசேயன் என்று வேதம் சொல்லுகிறது. இவன் பரிசேயன் என்றால் யூதர்களிலே பரிசேயர்கள் என்பது அவர்கள் ஒரு இயக்கமாக இருந்தவர்கள், ஒரு பிரிவை சார்ந்தவர்கள். இவர்கள் வேதத்தை கற்றுக்கொண்டவர்கள், வேதத்தை உபதேசிக்கிறவர்கள், ஆனால் அதே நேரத்தில் பாரம்பரியவாதிகளாக இருந்தவர்கள். இந்த பிரிவை சேர்ந்தவன் தான் இந்த நிக்கோதேமு. இவன் யூதருக்குள்ளே இவன் ஒரு யூதனாக இருக்கிறான், யூதருக்குள்ளே ஒரு அதிகாரியாகவும் இருக்கிறான். இவன் ஏன் இயேசு கிறிஸ்துவை ராக்காலத்தில் வந்து சந்திக்கிறான் என்றால், மற்ற யூதர்களுக்கு பயந்து தான் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கப் போகிறதை யாராவது பார்த்து விட்டால் தனக்கு அவமானம் வரும், யாராவது தன்னை குறித்து அதை அறிந்து தன்னை புறம்பாக்கி விடுவார்கள், தன்னை பகைப்பார்கள் என்று மனிதர்களுக்கு பயந்து யாருக்கும் தெரியாமல் ரகசியமாய் வந்து இரவு நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறான். பகல் நேரத்தில் வந்து சந்தித்தாலும் தன்னை யாராகிலும் பார்த்து தனக்கு பிரச்சனை வரும் அல்லது பரியாசம் பண்ணுவார்கள், நீயும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாயோ என்று பரியாசம் பண்ணுவார்கள் என்று அவன் ஜனங்களுக்கு குறிப்பாக யூதர்களுக்கு பயந்து இரவு நேரத்தில் வருகிறான். இவனுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து தெரியும். இவன் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். காரணத்தை அவன் சொல்லலாம். ஏனென்றால் ஒருவனுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அதிசயங்களை ஒரு நாளும் செய்ய முடியாது என்று சொல்லுகிறான். அவருடைய அற்புதங்களை கேள்விப்பட்டிருக்கிறான். அந்த அற்புத வல்லமைகளை வைத்து இவர் தேவனிடத்திலிருந்து வந்ததான தேவ குமாரன் என்பதையும் அவன் அறிந்திருக்கிறான். இயேசு கிறிஸ்துவை குறித்து அவனுக்கு தெரிகிறது. அவர் செய்கிற அற்புதங்களை வைத்து அவரை இன்னார் என்று நிதானிக்க தெரிகிறது. ஆனாலும் அவரை குறித்து நன்கு தெரிந்திருந்தும் வெளியரங்கமாக தன்னை காட்டிக்கொள்ளாதபடி இவனும் அந்த அரிமத்தியாவூரான யோசேப்பை போலவே அந்தரங்கத்தில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவன். இந்த அடக்கம் பண்ணின ரெண்டு பேருமே ஒரே கேட்டகரி சேர்ந்தவங்க தான். அரிமத்தியா ஊரானாகி யோசேப்பும் அந்தரங்க சீஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த நிக்கோதேமுவும் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்திருந்தும் அந்தரங்கத்திலே அவரை விசுவாசித்திருக்கிறான். அதனாலதான் யாருக்கும் தெரியாமல் இரவு நேரத்தில் ரகசியமாய் வந்து எந்த யூதருடைய கண்களிலும் படாமல் வந்து இயேசு கிறிஸ்துவை சந்தித்திருக்கிறான். அவனுடைய அந்த முதல் சந்திப்பிலே இயேசு கிறிஸ்து அவனுக்கு மறுபடியும் பிறக்கிறதை குறித்து பேசினார். ரட்சிப்பு என்றால் என்ன என்பதை பேசினார். அவனிடத்துலதான் இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 22 வசனம் வரைக்கும் இந்த அதிகாரத்தில் தொடர்ந்து அவனோடு கூட பேசுவார், பல விஷயங்களை பேசுவார். வேதத்தின் மிக பிரபலமான வசனமாக இருக்கிறதான 3:16 வசனம், தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்ததனடி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்ற வார்த்தையை இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுவிடத்திலாம் பேசுறார். இப்படிப்பட்டதான பல விஷயங்களை இயேசு கிறிஸ்து இவனிடத்துல நிறைய பேசுறார். பேசி அவனுடைய சந்தேகங்கள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்கிறார். அதன் பிறகு ரகசியமாய் சந்தித்தவன் ரகசியமாய் வீட்டுக்கு போயிட்டான். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 7 வந்தீர்கள் என்றால் இந்த நிக்கோதேமுவை குறித்த 2 குறிப்பு இருக்கிறது. இந்த 7 என்ன நடக்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால், பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்துவை பிடிக்கிறதற்காக அவர்கள் ஆட்களை அனுப்புறாங்க. 32 வசனத்திலே வந்து 31-32 வசனத்தை வாசிக்கிறேன். 7 30 வசனத்தில் 32 வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். அப்பொழுது அவரை பிடிக்க வகை தேடினார்கள், ஆனாலும் அவருடைய வேலை இன்னும் வராதபடியினாலே ஒருவரும் அவர் மேல் கை போடவில்லை. ஜனங்களில் அநேகர் அவரை விசுவாசித்து கிறிஸ்து வரும்பொழுது இவர் செய்கிற அற்புதங்களை பார்க்கிலும் அதிகம் செய்வாரோ என்றார்கள். ஜனங்கள் அவரை குறித்து இப்படி முறுமுறுக்கிறதை பரிசேயர் கேட்டபொழுது அவரை பிடித்து கொண்டு வரும்படி பரிசேயரும் பிரதான ஆசாரியரும் சேவகரை அனுப்பினார்கள். இப்ப இயேசு கிறிஸ்துவருடைய புகழ் பரவி கொண்டிருக்கிறது. எல்லாரும் அவருடைய அற்புதங்களை கண்டு ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால் இந்த இயேசு கிறிஸ்துவை எப்படியாகிலும் பிடித்து கொண்டு வந்து கொலை செய்து விட வேண்டும் என்று இந்த பரிசேயர்களும் பிரதான ஆசாரியனும் என்ன செய்கிறார்களாம், போர்ச்சேவகரை தேவனுடைய இவங்களுடைய இன்ஃபுளுயன்ஸை வைத்து போர்ச்சேவகரை அனுப்புகிறார்கள். எதற்காக? இயேசு கிறிஸ்துவை எப்படியாகிலும் பிடித்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி போர்ச்சேவகரை அனுப்புறாங்க. இந்த போர் வீரர்களும் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணுகிற இடத்திலே போய் கூட்டத்தோடு கூட்டமாய் நின்று அவருடைய பிரசங்கத்தை கவனிக்கிறார்கள். அப்படி கவனித்து அவரை பிடிக்க போறாங்க. ஆனால் போனவர்கள், இயேசு கிறிஸ்துவை பிடிக்க போன போர் செய்வர்கள், அவருடைய பிரசங்கத்தையும் அந்த ஞானத்தையும் பார்த்து இவங்களுடைய மனதை மாறிவிட்டது. அவருடைய பிரசங்கத்தில் இவர்களும் ஈர்க்கப்பட்டார்கள். அதை பார்த்தீங்கன்னா 45வது வசனத்திலிருந்து பார்க்கிறோம். பின்பு அந்த சேவகர் பிரதான ஆசாரியரிடத்திற்கும் பரிசேயரிடத்திற்கும் திரும்பி வந்தார்கள். அவர்களிடம் திரும்பி வந்தாங்க, அந்த போர் செயல் வராங்க. இவர்கள் அவர்களை, நீங்கள் அவனை ஏன் கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். சேவகர் பிரதியுத்தரமாக, அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலம் பேசினது இல்லை என்று சாட்சி கொடுத்தாங்க. பிடிக்க போனவங்களே இயேசு கிறிஸ்துனால் தொடப்பட்டுட்டாங்க. அவரை பிடிக்க போனாங்க, கடைசியில் அவருடைய வார்த்தையினால் இவர்களே தொடப்பட்டார்கள். அவரை பிடிக்க போனோம் என்பதையே மறந்து தங்கள் இருதயத்தை அவருக்கு நேராய் திறந்து கொடுத்து விட்டு அவங்க வந்துட்டாங்க. வந்த உடனே ரிப்போர்ட் கொடுக்குற அந்த மனுஷன் பேசினது போல ஒருவரும் பேசி நாங்கள் பார்த்ததே இல்லை என்று ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அப்பொழுது பரிசேயருக்கு ரொம்ப கோபம் வருது. உடனே அவங்க சொல்றாங்க, அப்பொழுது பரிசேயர், நீங்களும் வஞ்சிக்கப்பட்டீர்களா? அதிகாரிகளிலாவது பரிசேயரிலாவது யாதாம் ஒருவன் அவனை விசுவாசித்ததுண்டோ கேட்கிறாங்க. பரிசேயர் யாராவது இந்த இயேசு கிறிஸ்து விசுவாசிருக்கிறாங்களா? நீங்களும் வஞ்சிக்கப்பட்டீர்களே என்று கோபப்படுறாங்க. அப்பொழுது அங்கதான் நடக்கிற விஷயத்தை பார்க்கணும். 49வது வசனத்தை வாசிக்கிறேன். வேதத்தை அறியாதவர்களாகி இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அந்த பரிசேயர்கள் பேசுறாங்க. வேதத்தை அறியாம தான் இந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்கள் என்று இப்படிப்பட்ட ஜனங்கள் எல்லாம் சபிக்கப்பட்ட ஜனங்கள்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிற நிக்கதேமே எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கிறாரு. இப்ப மெதுவா வாயை திறக்கிறார். 50வது வசனம் சொல்லுகிறது, ராத்திரியிலே அவரிடத்திற்கு வந்தவனும் அவர்களில் ஒருவனுமாகிய நிக்கோதேமு என்பவன் அவர்களை நோக்கி, ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளை அறிகிறதற்கு முன்னே அவனை ஆக்கிரைக்குட்படுத்தலாம் என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதா என்றான். அதற்கு அவர்கள், நீரும் கலிலேயனா? கலிலேயாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசியும் எழும்புகிறது இல்லை என்பதை ஆராய்ந்து பாரும் என்றார்கள். பின்பு அவர்கள் தங்கள் தங்கள் வீட்டிற்கு போனார்கள். இங்கே நிக்கதேமு இது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கிறார். இந்த பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமா பேசுறாங்க, போர்ச்சேவகரை அனுப்பி அவரை பிடிச்சிட்டு வர்றதுக்கு ட்ரை பண்றாங்க. போன போர்ச்சேவகர்களும் இயேசு கிறிஸ்துனால் தொடப்பட்டு வந்து வெறுங்கையா வந்து நிக்கிறாங்க. அவர் பேசுனதை போல ஒருவரும் பேசுனதில்லை என்று சாட்சி வர கொடுக்குறாங்க. இந்த பரிசேயர்களுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆயிட்டாங்க, எரிச்சல் அடைகிறாங்க. நீங்களும் வஞ்சிக்கப்பட்டீர்களோ என்று அவங்களை கடிந்து கொடுக்கிறார்கள். வேதத்தை அறியாதமல் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார்கள். இது எல்லாத்தையும் ஒண்ணுமே தெரியாதது போல மௌனமாய் கூட்டத்தோடு கூட்டமோ கதுது இந்த நிக்கதேமு கேட்டுட்டே இருக்கிறார். அது வரைக்கும் தான் ரகசியமா இயேசு கிறிஸ்து பார்த்துட்டு வந்தது அவர் யாருக்கும் தெரியாது, ரகசியமா வச்சிருக்கிறார். இப்பொழுது இயேசு கிறிஸ்துக்கு விரோதமா இத்தனை காரியங்களை நடக்கிறத பார்த்த உடனே மெதுவா வாயை திறந்து பட்டும் படாமல் ஒரு காரியத்தை சொல்றார். தான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தேன் விசுவாசிக்கிறேன்னு அவர் சொல்லல. நான் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே நானும் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறேன்னு அவர் சொல்லல. அது தைரியம் கிடையாது. அதெல்லாத்தையும் மறைச்சு வைத்துக் கொண்டு அவர் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் பேசுறார். ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளை அறிகிறதற்கு முன்னே அவனை ஆக்கியனைக்குட்படுத்தலாம் என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதான ஒரே ஒரு வார்த்தையில் அவளை அடக்கிட்டார். நியாயப்பிரமாணம் வந்து ஒரு மனுஷன் சொல்றதை கேட்டு ஒருத்தனுக்கு தீர்ப்பு கொடுக்க கூடாது என்று சொல்லுகிறது. ரெண்டு சாட்சிகள் அல்லது மூன்று சாட்சிகள் இல்லாமல் ஒருவனுக்கும் தீர்ப்பு வழங்கக்கூடாது. இது நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. ஒரே ஒருத்தர் சொல்லுகிறதை வைத்து அந்த குற்றச்சாட்டை வைத்து ஒருவனுக்கு தண்டனை கொடுக்க முடியாது. நியாயப்பிரமாணத்தின்படி ரெண்டு சாட்சிகள் அல்லது அதுக்கு மேல் வேண்டும். அப்படி பார்க்கும்போதுதான் இந்த இடத்துல யாரோ ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒன்று சொல்லிட்டான்றதுக்காக நீங்கள் அவரை எப்படி பிடித்து கொண்டு வந்து கொலை செய்ய ட்ரை பண்ணலாம், அது சாத்தியம் கிடையாது. நியாயப்பிரமாணம் இதுக்கு அனுமதி கொடுக்கவில்லை என்று அவர்களை அடக்குகிறார். நியாயப்பிரமாண வார்த்தைகளை வைத்து வேத வசனத்தை வைத்து நிக்கதேமு ஒரு பதில் சொல்லுகிறார். உடனே கூட இருக்கிறவங்கள நிக்கதேமு சேர்த்து திட்டுறாங்க, நீனும் வஞ்சிக்கப்பட்டீரோ அப்படின்னு அவரையும் ஒரு திட்டிட்டு கோபத்தோட எல்லாரும் களைஞ்சு போயிட்டாங்க. இதுதான் நிக்கதேமுடைய ஹிஸ்டரி. முதல் சந்திப்பு ரகசியமாய் வந்து சந்தித்து ரகசியமா ஆண்டவரை பத்தி கேட்டுட்டு போனார். இரண்டாவது சந்திப்பிலே பார்க்கும்போது அவரை குறித்திருக்கிற காரியம், தன்னோடு கூட இருக்கிற பரிசேயர்களுக்கு தான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்பதை வெளிப்படையா சொல்லல. மறைமுகம் அவருக்கு சப்போர்ட் பண்ணாரே தவிர வெளிப்படையாக இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் எந்த சப்போர்ட்டும் பண்ணல. தான் அவரை சந்தித்தேன் என்கிறத கூட வெளியில சொல்லவே இல்லை. ஆனால் அவர் சிலுவையில் அறையப்பட்ட உடனே அதுவரையிலும் அந்தரங்கத்திலே ஒளிந்திருந்தவன், அதுவரையிலும் பரிசேயர்களுக்கு பயந்திருந்த மனுஷன், அதுவரையிலும் தான் இயேசு கிறிஸ்துவை சந்தித்ததை ரகசியமாய் வைத்திருந்த மனுஷன், இப்ப துணிந்து வந்து அவர் சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்கு வெள்ளை போலத்தையும் கரிய போலத்தையும் கொண்டு வந்து விட்டார். இன்னைக்கு சொல்றேன், எதுவரைக்கும் நீங்கள் அந்தரகத்தில் உட்கார்ந்திருக்க போறீங்க, எதுவரையிலும் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை எடுக்கிறத வெக்கப்பட்டு உட்கார்ந்துருக்க போறீங்க, எதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவை குறித்து தைரியமாய் சாட்சி சொல்லாதபடிக்கு பயந்து கொண்டிருக்க போகிறீர்கள், எதுவரையிலும் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவரை பின்பற்றுகிறதை குறித்து தாழ்வாய் நினைத்துக் கொண்டிருக்க போகிறீர்கள், எதுவரையிலும் உங்கள் ரட்சிப்பை நீங்கள் பிரசித்தப்படுத்தாமல் இருக்க போகிறீர்கள், எதுவரையிலும் உங்கள் ரட்சிப்பின் சாட்சியை நீங்கள் வெளியரங்கமாய் அநேகருக்கு சொல்லாமல் இருக்க போகிறீர்கள், எதுவரைக்கும் இன்னும் நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் அப்படியே வாழப்போகிறீர்கள், சமுதாயத்திற்கு சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு அறிந்தவர்களுக்கு பயந்து கொண்டிருக்க போகிறீர்கள், எதுவரையிலும் நீங்கள் வெளியரங்கமாய் கிறிஸ்துவுக்காக வாழ்வதை நீங்கள் வெளிப்படையாய் காண்பிக்காமல் ஒளிந்து கொண்டிருக்க போகிறீர்கள். இயேசு கிறிஸ்து தன் ஜீவனையே உங்களுக்கு கொடுத்திருக்க நீங்கள் வெட்கப்படுவது வெட்கத்துக்குரிய காரியம். அதை நான் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ஜீவனையே கொடுத்திருக்க அவரை அறிக்கை பண்ணுவதற்கு நீங்கள் வெட்கப்படுவீர்கள் என்றால் அது வெட்கப்பட வேண்டிய காரியம். துணிந்து நில்லுங்கள், உயிரே போனாலும் பரவாயில்ல, இயேசு தெய்வம், எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், அவர் என்மேல் அன்பு கூர்ந்து எனக்காக உயிரையே கொடுத்தவர், அவருக்காக எந்த நிலைக்கும் இறங்குவதற்கு நான் ஆயத்தம், அவருக்காக என்ன செய்வதற்கும் நான் ஆயத்தம், அவருக்காக எந்த பாதையிலும் நடப்பதற்கு நான் ஆயத்தம். அதுதான் உண்மை கிறிஸ்தவனுடைய சாட்சி. ஒளிந்து கொண்டிருந்திருங்கள், வெளியே வாங்க. அரிமத்தியா ஊரானாகி யோசேப்பு அந்தரகத்தில் இருந்தவன் வெளியே வந்தான், அந்தரகத்தில் இருந்த நிக்கதேமு அவனும் வெளியே வந்தான். கிறிஸ்துவின் சிலுவை மரணம் அந்தரகத்தில் இருந்தவர்களை வெளியே கொண்டு வந்து விட்டது. இன்றைக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இன்றைக்கு வெளியே வந்து இன்றையில் உங்கள் வாழ்க்கை வேறு விதமாக இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துவின் மரணத்திற்கு நீங்கள் காண்பிக்கிற நன்றி கடன். அவர் உங்களுக்காக மரித்ததற்கு நீங்கள் காண்பிக்கிற நன்றி கடன் என்ன தெரியுமா? மறைந்திருக்காதீங்க, வெளியே வாங்க, ஆண்டவருக்காக வெளியே வாங்க, தைரியமா அவரை பத்தி பேசுங்க, வெக்கப்படாதீங்க. உங்களை பார்த்து நாலு பேர் சிரிக்கிறாங்களா, சிரிக்கட்டும். உங்க கூட இருக்கிறவங்க என்ன இயேசு இயேசுன்னு பேசுறாங்க, கிண்டல் பண்றாங்களா, பண்ணட்டும், எத்தனை நாள் பண்ண போறாங்க, வாங்க வெளியே. சுற்றிலும் இருக்கிறவர்களுக்காக பயந்து கொண்டு ஒளிந்து கொண்டு உங்கள் விசுவாசத்தை மறைச்சிட்டு இருக்கிறீங்களா? சரி கிடையாது, நீங்க வெளியே வரணும். இதுதான் நீங்கள் அவருடைய சிலுவை மரணத்திற்கு அந்த அன்புக்கு காட்டுகிற நன்றி கடன். நன்றியற்றவர்களாய் ஒருபோதும் வாழக்கூடாது. வெளியே வருவோம், கடைசி வரைக்கும் கிறிஸ்துவுக்காக சாட்சியாய் நிற்போம். கர்த்தரமை நடத்துவார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. எங்கள் ஆண்டவராகிய இயேசுராஜா, நீங்க சிலுவையில் மரித்த உடனே அந்தரங்கத்தில் இருந்த ரெண்டு பேர் வெளியரங்கமாய் வந்து விட்டார்கள். உம்மை அடக்கம் பண்ணுவதற்கு வெளியரங்கமான இருந்த சீஷர்கள் முன் வரவில்லை, பெற்ற தாய் வரவில்லை, உடன் பிறந்த தம்பிகள் வரவில்லை, உம்மிடத்தில் அற்புதங்களை பெற்றவர்கள் வரவில்லை. உம்மை அடக்கம் பண்ணுகிறதான அந்த பெரிய பாக்கியம் அந்தரகத்தில் இருந்த ரெண்டு பேருக்கு மாத்திரம் கிடைத்தது. அதுவரையிலும் அந்தரகத்தில் உம்மை பின்பற்றின அரிமத்தியா ஊரானாகி யோசேப்பு, அதுவரையிலும் அந்தரங்கத்தில் யூதர்களுக்கு பயந்து வாழ்ந்த ஒரு நிக்கதேமு, இவர்களே வெளியே வந்து உம்முடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுகிற அந்த பாக்கியத்தை பெற்றார்கள். தனக்கென்று வெட்டி வைக்கப்பட்ட அந்த சொந்த கல்லறையை உமக்கென்று கொடுத்து இந்நாள் வரையிலும் அந்த கல்லறை உலக பிரசித்தி பெற்ற ஒரு கல்லறையாய் காணப்படும்படி அந்த யோசேப்பு வெளியரங்கமாய் வந்ததற்காக, அந்த சாட்சிக்காக உமக்கு சோத்திரம். சோத்திரம் ஆண்டவரே. தேவரீர், மறைந்து வாழ்வது கிறிஸ்தவம் அல்ல, வெளியரங்கமான சாட்சியாய் வாழ்வதே உண்மை கிறிஸ்தவம். இதைத்தான் ஆண்டவரே நீங்க சொல்றீங்க. இதுவரையிலும் ஒளிந்தவர்கள், மனுஷருக்கு பயந்தவர்கள் இனி வெளியே வரட்டும். இந்த வார்த்தைகளின் மூலமாக வைராக்கியமுள்ள ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்பி உமக்கென்று சாட்சிகளாய் நிறுத்தி உம்முடைய சிலுவை மரணத்திற்கு நன்றி உள்ளவர்களாய் வாழ ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யப்பா. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் என்று பவுல் சொன்னது எங்களுக்கு எப்பொழுதும் நினைவில் இருக்கட்டும். கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து நான் வெட்கப்படேன், எவ்வளவு ஒரு அருமையான சாட்சி! அந்த சிலுவையிலே அவர் சிந்தின ரத்தம், அவர் கொடுத்த ஜீவன், அதை குறித்து நாம் வெட்கப்படக்கூடாது. வெளியரங்கமாக நாம் அறிக்கையிட்டு உண்மை கிறிஸ்தவர்கள் என்பதை உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும். ஜீவனே போனாலும் எனக்காய் ஜீவன் தந்த இரட்சகருக்காக நான் வாழ வேண்டும். அதுதான் உண்மை கிறிஸ்தவம். தேவரீர் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை கர்த்தர் ஏற்படுத்தி கொண்டிருப்பதற்காக சோத்திரம். தொடர்ந்து வெளியரங்கமான தேவ பிள்ளைகளை எழுப்பி நீங்க பயன்படுத்துவதற்காக சோத்திரம். ஆசீர்வதிங்க. இந்த கடைசி காலத்தில் உம்மை குறித்து ஒருவரும் வெட்கப்படக்கூடாது. மனுஷன் முன்பாக தன்னை வெட்கப்படுகிறவன் எவனோ அவனை குறித்து நானும் என் பரமபிதாவுக்கு முன்பாக நான் அறிக்கை பண்ண வெட்கப்படுவேன் என்று ஆண்டவர் சொன்னீங்கப்பா. மனுஷன் முன்பாக அறிக்கை பண்ணுகிறவனை நானும் அறிக்கை பண்ணுவேன். மனுஷன் முன்பாக என்னை குறித்து வெட்கப்படுகிறவனை நானும் என் பரமபிதாவின் முன்பாக நான் அறிக்கையிட வெட்கப்படுவேன் என்று சொன்னீங்க. அப்பா, ஒருபோதும் ஒருவரும் உம்மை குறித்து வெட்கப்படாதபடி தைரியமாய் நிற்க உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க, நடத்துங்க. துதி, கன, மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். சோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் வாழ்த்துகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த மாதத்திலே, நாம் இந்த ஏப்ரல் மாதத்திலே கர்த்தருடைய பந்தியை இதுவரைக்கும் ஆசரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். ஒருவேளை இந்த 144 தடை சட்டம் தொடர்ந்து இருக்குமானால் இந்த மாதத்திலே கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும். ஆகையினாலே நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை யோசித்திருக்கிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுதலின் ஆராதனை இங்கே லைவ் ஸ்ட்ரீமில் இருக்கும். இங்கே தெய்வ பிள்ளைகள் கூடி வர்றதில்லை, ஆனால் லைவ் ஸ்ட்ரீம் இருக்கும். அந்த நேரத்திலே முடிவிலே, ஆராதனையின் முடிவிலே கர்த்தருடைய பந்திக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அதனாலே நீங்கள் வீடுகளிலிருந்து இவ்வளவு தூரம் வந்து ஆராதனையில் கலந்து கொள்ள அது சட்டமும் அனுமதிக்கவில்லை. ஆகையினாலே நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டு நீங்கள் குடும்பமாய் நீங்கள் அமர்ந்திருக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த நேரத்தில் நாம் லைவ் ஸ்ட்ரீம்லேயே நாம் ஒருமனப்பட்டு அதற்காக இங்கிருந்து நாம் ஜெபிக்கப் போகிறோம். நீங்களும் அந்த நேரத்தில் தேவ பயத்தோடு ஜெபத்தோடு கூட இருந்து நீங்கள் இருக்கிற இடத்திலே கர்த்தருடைய பந்தியை நீங்கள் ஆசரிக்கலாம். நாங்கள் இங்கே ஜெபித்து சொல்லும் பொழுது நீங்கள் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதன் மூலமாக நீங்கள் கர்த்தருடைய பந்தயிலே பங்கு பெற்று ஆண்டவரோடு ஐக்கியப்படுவீர்கள். வேதம் நமக்கு சொல்லுகிறது, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனை நான் கடைசி நாளில் எழுப்புவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகினால் இந்த மாதத்திலே நாம் இப்படிப்பட்ட விதத்தில் வருகிற ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்கவிருக்கிறோம். நீங்கள் வீடுகளிலிருந்தே ஆயத்தத்தோடு இருங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆவியிலே இணைத்து மகிமையோடு இந்த கர்த்தருடைய பந்தியை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.